نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام، ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد، فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، ربي زدني علما. اللهم لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அகிலத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அவர்களுடைய வழிகாட்டல்களை அன்றைய நாள் தொடுத்து அகிலம் அழியும் நாள் வரை வாழ்ந்தவர்கள், வாழ்ந்திருந்தவர்கள், வாழக்கூடிய அனைத்து அல்லாஹுவின் நல்லடியார்களுக்கும் உண்டாவதாக. புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடங்களில் ஒன்றான மஸ்ஜிதிலே இஅதிகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலக விஷயங்களிலே, உலக வாழ்க்கையின் போது என்னென்ன விஷயங்களை எடுத்து நடக்கும்படி கட்டளை பிறப்பித்தார்களோ அவைகளை முற்று முழுவதுமாக எடுத்தும், இந்த உலக வாழ்க்கையின் போது என்னென்ன விஷயங்களை விட்டு விலகி ஒதுங்கி நடக்கும்படி கட்டளை பிறப்பித்தார்களோ அவைகளை முற்று முழுவதுமாக விட்டு விலகி ஒதுங்கி நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத்துங்கின்ற நல் விஷயத்தை ஞாபகம் செய்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல், எல்லா சந்தர்ப்பத்திலும், அது தனிமையில் இருந்தாலும் சரி அல்லது கூட்டமாக பொதுவான அமைப்பில் இருந்தாலும் சரி, இறையச்சம் என்ற நிலை, அதாவது தக்குவா என்ற நிலையில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அப்படியான சூழலை அல்லாஹ் தனிமையிலும் பொதுவான இடத்திலும் தந்தருவானார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக முதலாவதாக நான் நினைக்கிறேன், இந்த மஸ்ஜித் அபிபக்கரில் முதல் தடவையாக ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான், அவனுக்கு நன்றி கூறியவனாகவும், இதனை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மென்மேலும் இவ்வாறான விஷயங்களிலே அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே பறக்க செய்வானா என்று கூறி இன்றைய குத்துபாவை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவின் தலைப்பு புதிதாக கேட்கக்கூடிய ஒரு தலைப்பல்ல. பல தடவைகள் கேட்டு அதனை பல அமைப்புகளிலே நாங்கள் எங்களது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு தலைப்பு தான், பெற்றோரை, அதாவது நாம் மறந்த பெற்றோர்கள். உண்மையில் இந்த தலைப்பு மிக வித்தியாசமா இருக்குது. ஏனென்றா, எப்படி எங்களை பெற்றோர்களை நாங்கள் மறப்போம்? இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்தவர்கள் அல்லாஹுடைய உதவியினால, அல்லாஹ் அந்த பெற்றோர் மூலம் தானே இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்தான். அப்படி இருக்கும் போது நாம் ஏன் பெற்றோர்களை மறக்க இருக்கின்றோம், மறந்து விடுகிறோம்? துரதிர்ஷ்டவசம் என்னண்டா, சில நேரம் அல்ல, பொதுவாகவே இன்று விரல் விட்டு அல்ல, அதைவிடவும் குறைவான அமைப்பிலேயே பெற்றோர்களை பேணக்கூடிய ஒரு சமூகமாக இன்று, குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்திலே, குறிப்பாக எமது நாட்டிலே கூட அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் பொதுப்போக்காக இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு ஜும்மாவிலும், ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் வாசல் படியை ஒரு கணம் கண்ணோட்டம் செய்தோம் என்றா, அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வயது முதிர்ந்த ஆண்களும், வயது முதிர்ந்த இந்த பெற்றோர்கள், நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு தாயாகவோ தந்தையாகவோ தான் இருந்திருப்பார்கள். எனவே அப்படியான நிலை இன்று பரவலாக இருப்பதனால் இந்த தலைப்புகள் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெற்றோர் தொடர்பாக அதிகமான ஒரு வழிகாட்டலை மட்டும் வழிகாட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குர்ஆன் அல்லாஹ் நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், ஞாபகம் செய்வது மூமீன்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் என்பவர்கள் யார்? இன்னைக்கு உலகத்துல நாங்க பார்க்கிறோம், யாரை நாங்க கண்ணியம் செய்யணுமோ அவர்களை நாங்கள் கண்ணியம் செய்வதில்லை. யாரை நாங்க மதிக்கணுமோ, எதனை மதிக்க வேண்டுமோ, எதனை கண்ணியப்படுத்தப்பட வேண்டுமோ, இது எல்லாமே இன்னைக்கு உலகத்துல இழிவுபடுத்தப்படுகிறது. சர்ச்சிக்கலாக ஒரு விஷயம் சொல்றா, அடிக்கடி நாங்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் தான், இன்றைக்கு சமூகத்திலே குப்பை போடுபவர்களுக்கு மரியாதை சரியான மாதிரி. குப்பை எடுக்கிறாங்க தானே, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் குப்பை எடுக்கின்ற ஒரு சமூகம் இருப்பார்கள். அவர்களை நாம் பார்க்கின்ற விதம் வந்து ஒரு வித்தியாசமாக, ஒரு இழிவாக, ஒரு கீழ்த்தரமாகத்தான் பார்ப்போம். ஏனென்றா அவங்க செய்யற வேலை குப்பை எடுக்கிற வேலை. ஆனா யார் குப்பையை போடுறாங்களோ அவர் ஒரு தெளிவினான, மிக கண்ணியமான, ஒரு மரியாதையான மனிதனாக பார்க்க, இது உலகம், உலகத்தின் இயது. ஆனால் உண்மையிலே யாரும் மதிக்கப்பட வேண்டும் என்றால் குப்பையை அள்ளி அந்த இடத்தை துப்புரவு செய்கின்றார்களே. ஏனென்றால் இஸ்லாம் ஒரு வட்டம் ஒன்று போட்டு அதுல அறவாசி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், அத்துஹூரு நிஸ்ஃபு மினல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் அறவாசி. ஈமான் என்பது ஒரு வட்டமாக கீழே அரைவாசி பகுதியை, அரைவாசி பகுதியை சுத்தத்துக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் சுத்தம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியம். சில ரிவாயத்துகள் வருகிறது, அத்துஹூரு ஷத்ரு மினல் ஈமான் அவ் கமா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுத்தம் ஈமானின் ஒரு கிளை என்று. அதுக்கு பின்னால்தான் ஏனைய பகுதிகள் எல்லாம் தொழுகை, அதாவது ரமலான் நோன்பு, ஜகாத், ஹஜ், குர்ஆன் திலாவத், துஆ, இன்ன பல அமல்களை ஈமானோடு அடுத்த பகுதியில் தொடர்பு படுத்தப்படுகிறது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி சுத்தம் செய்பவர்கள் தான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். இந்த வசனத்தை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், இன்னைக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், இழிவாக கருதப்படுகிறார்கள். அந்த லிஸ்ட்ல உள்ள ஆட்கள் தான் இந்த பெற்றோர்கள். பெற்றோர்கள் பத்தி அல்லாஹு தஆலா சூரா பனி இஸ்ராயிலிலே ரெண்டு வசனத்திலே சுருக்கமாக சொல்லி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் கூறும் போது சொல்கின்றான், وَقَالَ رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. இந்த அல்லாஹ் تعالی இந்த வசனத்தில் அப்படி பெற்றோர்களை பத்தி சொல்றார். இந்த வசனத்திலே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரம் தொடர்பாக அல்லாஹ் பேசும்போது ஆறு ஆர்டர்கள், ஆறு தீர்ப்புகள், ஆறு கட்டளைகளை இந்த ரெண்டு வசனத்தில் அல்லாஹ் சுருக்கமாக பெற்றோர்களுடைய விஷயத்துல சொல்றார். முதலாவது அல்லாஹ் சொல்கின்றான், வக்கலா ரப்புக் அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் அவனை தவிர இந்த உலகத்திலே வேறு யாரையும் வணங்க கூடாது, அவன் மாத்திரமே வணங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பை கொடுத்து விட்டான். ஜாதுல் அஹ்யார் என்ற கிதாபில இந்த கலா என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றார்கள், ஒன்று அல் அம்ரு ஆர்டர். ஒரு ஊர்ல, ஒரு நாட்டில உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி ஒரு ஆர்டரை போடுறாரு, ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அந்த தீர்ப்பை நாங்கள் அப்பீல்ஸ், அதாவது உயர், அதாவது நாங்கள் அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்காக அதனை நாங்கள் அந்த உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யறா, பல பல முறையில கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏனென்றால் உயர் நீதிமன்றமே அதுக்கு தீர்ப்பு வழங்கினதுக்கு பின்னால அதை சரிப்படுத்துறது மிக கஷ்டம். மாலிக்கல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசன், நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி. ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல பெற்றோர்களுடைய விஷயத்துல எப்படி ஆர்டர் போடுறான் என்று சொன்னால், அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று அவனுடைய வணக்கம் தொடர்பான விஷயத்தை பேசினதுக்கு பின்னால நேரடியாக எங்க கைய வைக்கிறான்னு சொன்னா, வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்பதையும் தீர்ப்பாக எல்லாம் சொல்லிட்டார். இது பெற்றோருக்கு எப்படி நாங்க நல்லுபகாரம் செய்யறது? ஏன்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு தூதர், நபித்தோழர், ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஐயுல் அஅமால் அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் கிட்ட மிக விருப்பமான அமல், மிக விருப்பமான அமல்கள் எது, அமல்களில் முதன்மையானது எது என்று கேட்கும் போது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையே அதன் நேரத்துல தொழுவுறது என்று சொன்னார்கள். சும்மா ஐயோ, பின்பு என்னன்னு கேட்கும் போது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகைக்கு உள்ள அடுத்த கடமையாக, தொழுகை இல்லாட்டி காஃபிர், அதாவது இஸ்லாத்தில் இடமில்லை என்று சொல்ற மிக முக்கியமான பகுதிக்கு பின்னால் அல்லாஹு தஆலா எதனை தொடர்பு படுத்தினான் என்று சொன்னால், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்கின்ற விஷயத்தில். அதற்கு பின்னால சும்மா ஐயோ என்று கேட்டதுக்கு பின்னால, அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதல் மூன்று இடத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பரவலாக கேட்ட சம்பவம், கேட்டு சில நேரம் அழுத்தும் இருக்கும், புதிசா இதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்லையே, இதெல்லாம் பழைய விஷயம் தானே, நாங்கள் எங்களோட பெற்றோரோடு எப்படி இருக்கிறோம், இந்த பெற்றோர்கள் என்பவர்கள் யார், இங்கு பேசுகின்ற நாங்கள் முதல் கேட்டுகின்ற எல்லாம் ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து வந்தவர்கள். ஆனால் யாரிடமாவது உங்களோட அம்மாவோட வயிற்றுல நீங்க இருந்தீங்களாண்டா அது ஞாபகம் இருக்குதான்னு கேட்டா ஞாபகம் வராது, ஏனென்றால் தெரியாது. நாங்கள் இதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய உயிர்களுடைய உலகத்தில் இருந்தோம். அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா தாயுடைய அந்த கற்பறையிலே எங்களை அவனுடைய ரூஹுகளை ஊதினான், தாயின் கற்பறையில் இருந்தோம். இப்ப உலகத்திலே இருக்கிறோம். இதுக்கு பின்னால ஆலமுல் பர்சக் என்று சொல்லக்கூடிய மன்னரை வாழ்க்கைக்கு போகவும் இருக்கிறோம். அதுக்கு பின்னால யௌமுல் ஆகிரா அல்லது யௌமுஸ் ஸாஆ என்று அந்த மறுமை நாளில ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகத்துக்கு போக இருக்கிறோம். அல்லாஹ் நஊது பில்லாஹ், நரகத்துல இருந்து பாதுகாக்கணும், எல்லாத்துக்கும் சுவர்க்கத்தை கொடுக்கணும், சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஆகணும். அப்ப நாங்கள் எல்லோரும் தாயுடைய வயசுல இருந்தோம். ஒரு தாய் தனது குழந்தை வயிற்றுக்கு வந்ததுக்கு பின்னால எவ்வளவு சிரமப்படுறாள், சிரமத்தை விட எவ்வளவு சந்தோஷப்படுகிறாள். ஒரு குழந்தை வயிற்றிலே உண்டாகிவிட்டது என்றால் அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படுறான், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகிறான், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு குழந்தை கிடைக்க போகிறது, அதனை பத்திரமாகவும் பக்குவமாகவும் அழகாகவும் பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார் என்றால், எப்பொழுது கருவில் குழந்தை உருவாகினதோ அன்றைய நாளில் இருந்து குழந்தை பெறுகின்ற நாள் வரை அவனுக்கு விருப்பமான எந்த ஒன்றையும் புசித்திருக்க மாட்டாள். ஏன் தெரியுமா, அதனால் என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்து விடுமோ, அவனுக்கு விருப்பமான எதையும் குடித்திருக்க மாட்டாள், அவருக்கு விரும்பிய எந்த உணவையும் புசிக்க இயலாது, போக இயலாது, வர இயலாது, ஏன் நிம்மதியாக தாய்ந்து அங்கிருந்து பிறந்து தூங்கவும் முடியாது. காரணம், பிள்ளை நசுங்கி விடுவாள், குழந்தை ஏதாவது கலைந்து விடும் என்று மிக பக்குவமாக கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்துக்கு மேல் பரான் அல்ல சில இடத்துல அப்படித்தான் அடையாளப்படுத்துறான், கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துல பிள்ளையை பெற்றெடுக்கிறார். இப்படி ஒரு நாள் அல்ல, ஒரு ஒரு மனுஷியாலம், ஒரு ரெண்டு மனுஷியாலம் இல்ல, ஒரு 10 மாதங்கள் ஒரு 2 கிலோ 1 கிலோ அரிசிய எங்களோட வவுத்துல கட்டிக்கொண்டு நாங்க ஒரு நாள் 24 மனுஷியாலும் இருந்து பார்ப்போம். ஒரு நடைமுறைக்காக வேண்டி எப்படி அந்த அனுபவம் இருக்குது என்று பார்ப்போம். ஒரு 2 கிலோ 1 கிலோ அரிசிய 10 ஒரு 24 மனுஷியாலும் எப்படி ஒரு அசௌகரியமாக இருக்கும் என்றால், எங்களுக்கு ஒழுங்கா தின்னேல, ஒழுங்கா இடத்துக்கு போகலா, வரையலா, வெளி தேவையில் எல்லாம் ஏதோ ஒன்று மாதிரி இருக்கும். ஆனால் மிக பக்குவமாக அடிக்கடி பிள்ளை உசும்புகிறானா என்று, தனது வயிற்றை தடவி பிள்ளை துள்ளுகிறதா துடிக்கிறதா என்று மிகவும் சந்தோஷத்தோடு, எம்மை எம்மை எல்லாம் எம்மை அனைவரையும் எம்மை தாய்மார்கள் பெற்றெடுத்தார்கள், அவருடைய வயிற்றிலே வைத்திருந்தார்கள். அதுக்கு பின்னால புள்ள பிறந்துருச்சு, இப்ப நிம்மதி என்று நினைச்சியா, இல்ல இதுக்கு பின்னால்தான் பிரச்சனையே கூட. என்ன பிரச்சனைடா, புள்ள பிறந்துருச்சு, இப்ப இந்த புள்ள இவனை ஒரு ஆளாக பருவ வயது வரக்காட்டியும் ஆளாக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா பிள்ளைக்கு ரெண்டு பாசத்தான் தெரியும், ஒன்று அழ தெரியும், இன்னொன்று சிரிக்க தெரியும். ஏதாவது தனக்கு கஷ்டம் பசி தான் ஏதாவது நதி அசிங்கம் பண்ணிவிட்டால் அழுகையின் மூலம் அடையாளப்படுத்துவார். தாய் புரிந்து கொள்வா பிள்ளைக்கு ஏதோ அசௌகரியம் நடந்துருச்சு என்று சொல்லி சந்தோஷமா சிரிப்பான், தாய்க்கு தெரியும் பிள்ளை ஏதோ மகிழ்ச்சியில் சிரிக்கிறது. தாய் காலையிலிருந்து வேலை 365 நாளும் ஆஃப் இல்லாம வேலை செய்யற ஒரு ஆள் என்றா தாயத்தான் இருப்பா. 365 நாளும் வேலை தான், வருத்தம் சுகம் இல்ல, கொஞ்சம் கால் வருத்தம் இல்ல, குறைஞ்சது ஆக்கள் சரி வேணும் வீட்டுல, குறைஞ்சது உடுப்பு துணிமணிகளை கழுவதான் வேணும். அவங்களுக்கு ஆஃப் இல்ல. ஆண்களுக்கு என்றாலும் சில நேரம் ஆஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அவருக்கு ரெஸ்டோண்ட் இருக்குது. ஆனால் இந்த தாய்மார்களுக்கு, உம்மாருக்கு, பெண் சமூகத்துக்கு, குறிப்பாக குழந்தை வளர்க்கின்ற தாய்மாருக்கு எந்த ஓப்பும் இல்லை. அப்படிதான் எங்களை தாய்மார்கள், எங்களை உம்மாமார்கள் எங்களை தாளாட்டி சீராட்டி பக்குவமாக பேணுதலாக ஆளாக்கி விட்டார்கள். காலையிலிருந்து உமா வேலை செய்வார், உடுப்ப கழுவி சமைத்து ஊட பெருக்கி கஷ்டமாவி மாற்றலாவி தூக்கத்தை தியாகம் செஞ்சு புள்ள ஒரு நாளைக்கு 18 மணித்தியாலம் தூங்கணும், அப்பதான் ஆரோக்கியம். மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுவாங்க, ஒரு வட்டம் போட்டு அடையாளப்படுத்தலாம். மனிதன் வாழ்க்கையில் 4 நிலையை அடைகிறான். முதலாவது நிலை குழந்தை என்கின்ற நிலை, இரண்டாவது நிலை வாலிபம் என்கின்ற நிலை, அப்படியே வாரன் வாலிபம் ஒரு உருளோ, அதாவது ஒச்சை நாங்க எடுத்துக்கொண்டோமா அந்த அந்த அமைப்புல தான் சுட்டி கொண்டு இருக்கிறது மனிதன் வாழ்க்கை வட்டம். அதுக்கு பின்னால வாலிப பருவத்திலிருந்து வயது வந்த பருவத்தை அடைகிறான், திருமணம் முடித்து அவனுக்கு மனைவி குழந்தைகள் இருக்கின்ற நிலை. 4வது நிலை எங்க போறான்னு சொன்னால் வயோதிபம் முதுமை என்ற நிலைக்கு போறான். சரி, 4வது நிலைக்கு பின்னால் அவன் திருப்பி எங்க வாரான் என்று சொன்னால் முதல் பருவமான குழந்தை பருவத்துக்கு வந்து விடுகிறார். ஏன், குழந்தைக்கு தானாக நடக்க முடியாது, எதையும் தெளிவாக பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது, தனியாக எதனையும் செய்ய முடியாது. இந்த நிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் 4வது நிலைக்கு வந்து விடுகிறான். என்ன, குழந்தையாக இருந்தான், வாலிபனாக இருந்தான், வயது வந்தவனாக இருந்தான், முதியவனாக இருந்தான், திருப்பி முதிய வயோதிப குழந்தை நிலைக்கு போகிறான். இன்னைக்கு பார்க்கிறோம் பெற்றோர்கள் முதிய வயது அடைஞ்சிட்டா அவங்களுக்கு தெளிவா எதுவும் கேட்காது, தெளிவா எதையும் பார்க்க முடியாது, எதையும் சுவையாக சுவைத்து தின்ன முடியாது, தனியாக எதனையும் செய்ய முடியாது, உடுக்க முடியாது, மலசலம் கழிக்க முடியாது, துப்புரவு செய்ய முடியாது, சின்ன வயசுக்கு போயிட்டுறாங்க. அந்த பகுதியை நாங்க அடுத்து பார்ப்போம். இப்ப தாய் என்ன செய்கிறாள், இப்படி 18 மணித்தியாலம் தூங்க வேண்டிய குழந்தையை தூங்க வச்சு இரவு நேரம் நித்திரையாக வேண்டும், கணவன் தொழில் செய்துவிட்டு மாச்சலிலே தூங்குகிறார், இவளும் அப்பொழுதுதான் தூங்க வேண்டும் என்று தூங்க எத்தனிக்கிறார். எமது தாய்மார்கள் அப்படித்தான் எம்மை வளர்த்தார்கள், எத்தனிக்கிறாள் அப்போதுதான் அவன் வீறிட்டு எழுகிறான், சத்தத்தோடு எழுகிறான், என்னடா இவ்வளவு மாச்சலாக இப்பத்தானே நான் தூங்க போனேன், இது என்னடா ஒரு தொந்தரவாக இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தேவையா, இது குழந்தையா என்றெல்லாம் சொல்வதில்லை, என் குழந்தை ஏனோ தெரியவில்லை அழுகிறான், என்ன நடந்து விட்டதோ என்று அப்படியே வாரி அணைத்து கட்டி முத்தம் கொடுக்கிறாள். பஞ்சு முத்தங்கள் ஏன் அழுகிறான் என்று தெரியவில்லை. தாய் அடையாளப்படுத்திக் கொள்கிறாள், பிள்ளை பசியிலே அழுகிறான், பசியில் அழுகிறான், பசியில் தனது தூக்கத்தை வீசிவிடுகிறாள், பசியை புகட்டி பாலை புகட்டி பசியை போக்குகின்றாள். அவன் வயிறு நிரம்ப பால் அருந்தியதன் பின்னால் அதனால் எனது குழந்தை கண்ணையறந்து விட்டான் என்று அப்பொழுதுதான் கட்டிலே போடுவார் அல்லது தொட்டிலே போடுவார். போட்டு 2 அல்லது ஒரு 5 வினாடி 5 நிமிடங்கள் சென்றிருக்கிறார், இவள் கொஞ்சம் கண் அயந்திருப்பாள். ஏன், காலையிலிருந்து கஷ்டம் அல்லவா, பால் குடித்த பிள்ளை அடுத்து அழுகிறது, 5 நிமிடத்துக்கு பின்னால் மீண்டும் ஒரு முறை அழுகிறது, என்னவென்று பதட்டத்தில் எழும்புகிறாள். சில நேரம் கணவனுக்கு கூட கோபம் போடும், காலையிலிருந்து மாச்சலாக வந்திருக்கிறேன், குழந்தையை ஒழுங்கா பராமரிக்க தெரியல, கத்துது, இதோ என்ன இப்படி, எனக்கு ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்லி சில நேரம் ஆண்களில் உள்ளங்கூட அங்கங்கு அதை இதை சொல்லக்கூடிய நிலைமையும் இல்லாமலும் இல்லை. ஆனால் தாயப்படி அல்ல, மீண்டும் பதட்டத்தோடு எடுத்து பார்க்கிறார், என்னண்டா பால் குடித்த பிள்ளை சிறுநீர் கழிச்சிருக்கிறார். அப்படிதான் நடந்தது, சிறுநீர் கழித்ததில் மீண்டும் என்ன செய்கிறாள், அந்த குழந்தைக்கு அதே உடையை எல்லாமல் வேறு உடையை மாற்றிவிட்டு மீண்டும் குழந்தையை போடுகிறாள். குழந்தை மீண்டும் வருகிறது. ஏன், சிறுநீர் கழித்ததன் பின்னால் என்ன தேவை என்றால் மீண்டும் பசி என்ற தேவை, குழந்தையை மீண்டும் பால் புகட்டுகிறாள். இப்படியே நேரம் ஆகி ஆகி சுபத்து அதான் சொல்கின்ற நேரமும் வந்துவிடும். இதற்கு பின்னால் தூங்கக்கூடிய நிலைமை அவளுக்கு வராது. இப்படி ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் பல வருடங்கள் எங்களுக்காக தியாகம் செய்த தாய்மார்கள் இன்று அவர்களை எந்த நிலையில் நாங்கள் பக்குவத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு பரிவோடு பாசத்தோடு அந்த பெற்றோர்களோடு நடந்து கொள்கிறோம். முதிய வயதை அடைந்து விட்டது என்று சொன்னால் சில குழப்பங்கள் வரத்தான் செய்யும், ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இம்மா யபுலுகன் இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஃபலா தகுல் லஹுமா உஃபின். இன்னைக்கு நாங்க இந்த உஃபின் என்ற வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்பு செய்யறாங்க என்றால், உங்களோட பெற்றோர்கள் இருவர் அல்லது ஒரு ஆள் முதுமை அடைஞ்சு உங்கள்கிட்ட இருந்தாங்க சொன்ன வயசு போய் தோல் சுருங்கிருக்கும், பார்வை குண்டிருக்கும், செவிப்புலன் கொஞ்சம் கேட்காது, உடுப்பு அங்கெங்க போட தெரியாது, அலங்கோலமான தோற்றத்திலே இப்படி உங்கள்கிட்ட இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன் அடையாளப்படுத்தினார் இருக்கின்ற பொழுது ஃபலா தகுல் லஹுமா உஃபின். உஃப் என்றா அது அந்த சொல்லுக்குரிய மொழிபெயர்ப்ப எழுதலாம். அரபு அகராதியில அதுக்கு சி என்று போட்டிருக்கிறாங்க, சி என்று போடுறாங்க. ஆனா அந்த வார்த்தையை வந்து செய்துதான் காமிக்கலாம். உஃபின் என்று சொன்னா குர்ஆன்ல எப்படி தெரியுமா உஃபின் என்ற வார்த்தை? நான் இப்பொழுது செய்து காமிக்கிறேன், நீங்க அவதானிச்சு கொள்ளலாம். உஃபின் என்றா நாங்க எச்சம் உழுங்குவோமே, இந்த வார்த்தையை கூட பெற்றோருக்கு சொல்ல வேண்டாம் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல உஃபின் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். நாங்க அப்ப பார்ப்போம் எச்சம் உழுங்கி கூட நாங்க உம்மா அப்பா பேசவானா அல்லாஹ் குர்ஆன்ல ஆர்டர் போடுறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் வகுல்லஹு வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள வெறுத்துறாயிங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கரீம் என்றது மிக ரெஸ்பெக்டான, மிக மரியாதையான, உயர்வான, கண்ணியமான வார்த்தைகளால் அவங்க ரெண்டு பேர்த்தோட பேசுங்க. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் எங்களோட இருக்கிற நண்பர்மார்கள்ட்ட நாங்க பேசுற விதம் என்னன்னா அந்த மரியாதை, எங்கட தொழில் செய்யற முதலாளிமார்கிட்ட பேசுற விதம் இன்னொன்று. ஆனால் எங்களை இந்த உலகத்துல ஈண்டெடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்து சீராட்டி தாளாட்டி ஆளாக்கியவர்களை கொஞ்சம் ஏதாவது வாப்பா இந்த பெனடோடு இல்ல தாவாப்பான்னு சொன்னா கொஞ்சம் இருங்கம்மா, இப்பதானே நானும் வேலைக்கு போயிட்டு வாரு, உங்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லைமா, கொஞ்சம் வெளியே நீங்க யோசிக்கணுமே என்றுகின்ற பொழுது அந்த உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும். நாங்க இவ்வளவு நேரம் விடிய விடிய அழுதிருப்போம், ஒன்றுமே சொல்லிருக்கவும் மாட்டோம், ஆனால் அவனுக்கு தெரியுதல்லவா ஏதோ கேட்க விரும்புகிறான். அல்லது மனைவியிடம் சொன்னாலும் கூட இன்னொரு பயம், இதற்காகவா என்னை திருமணம் முடித்தீர்கள், இதற்காகவா நான் இங்க இருக்கணும். ஆனால் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்டா, அவங்களை மிக மரியாதையான வார்த்தையோடு நடங்க. சில நேரம் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர நேரம் வாப்பா அல்லது உம்ம வயசு போயிட்டு ரூம்ல எரிப்பாங்க, மகன் முன்னுக்கே ஆர்டர் போட்டுருவார், என்னண்டா ஆக்கள் வந்திருக்கிற நேரம் உள்ளுக்கு இருந்து வெளியில ஹோலுக்கு எல்லாம் வந்துருவானா, உரைக்கு இனிய மரியாதை இல்லாம எனக்கு பேச்சு முடிச்சுள்ளி. ஏனென்றால் அவருடைய அலங்கோல தோற்றம், வயோதிப தோற்றம், முதுமை தோற்றம் இவருடைய நண்பருக்கிடத்துல கேவலமாக ஆக்கிறோமே. சில நேரம் அம்மா கேட்பா பாப்பா யார் பாப்பா வந்திக்கிறாரு விளங்குதில்லையே, அம்மா உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாமா, நீங்க பேசாம இருங்களை கட்டிலோட, உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லையே, அதை நான் பார்த்துக்கொள்றேன். தாய் என்ன செய்வாண்டா, மறதி தானே, வயசு போனா மறதி, மீண்டும் ஒரு முறை என்ன செய்வாண்டா, வாப்பா என்ன வாப்பா இன்னமும் சத்தமும் ஹோல்ல பேசிக்கொண்டிருக்கீங்க, என்ன சரி பிரச்சனையா, நண்பர்களுக்கு மத்தியில் அப்படித்தானே பேசுவாங்க. மகன் சொல்லுவான் உமா இருங்க நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன், ஒன்றும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் போகும். மறுவ உமா மறந்துட்டு இன்னொருக்கா கேட்பா என்ன மகன் ஹோல்ல நடந்து கொண்டிருக்குது என்ன சத்தம், இவர் உடனே ரூமுக்கு வருவார். உமா அவளுக்கு இருக்கேண்டா இருங்க இல்லாட்டி போங்க, உங்களோட ஒரே கஷ்டமா தொல்லையாகவா இருக்கிறது, ஏ இப்படி நடந்துக்கிறீங்க, கொஞ்ச நேரம் என் நண்பனோட பேசிக்கொள்ள இல்லாம இருக்குது, பேசாம இருங்களே, திண்டமா குடிச்சமா இருந்தமான் போங்க. எவ்வளவு கடுமையான வார்த்தைகள், அந்த உள்ளங்கள் எவ்வளவு நுந்து நூலாகி போகும். ஏனென்றா சின்ன வயசுல எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எந்த சத்தத்தை கேட்டிருந்தாலும் நாங்க பேச ஆரம்பிக்க போல வாப்பா நாங்க உம்மா இது நன்னா இது மம்மா என்று பேச ஆரம்பிச்சிருப்போம், ஒன்றும் பேச தெரியாது. அந்த நேரத்துல உம்மா வாப்பா மகன் கிட்ட புள்ள பேச ஆரம்பிக்கிற நேரம் ஒரு பூனை சத்தமோ ஒரு காக்கா சத்தமோ கேட்டது, காக்கா சத்தம் கேட்டா வாப்பா அம்மா புள்ள கேட்பான், உம்மி அவன் மழலை மொழியில கேட்பான், என்ன சத்தம் இல்லை அவன் பேச்சுல என்ன சத்தம் கேட்டிருப்பான். உம்மா வாப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான், இந்த புள்ள பேச ஆரம்பிச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டான், சொல்லி கொடுப்பான் அது பூனை அல்லது காகத்தின் சத்தம் என்று. ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல எத்தனை ஆயிரம் தடவைகள் கேட்டிருந்தாலும் தலிப்பில்லாமல் தலைப்பில்லாமல் அழகாக சொல்லிக் கொடுத்திருப்பாள். ஆனால் ஒரு ரெண்டு மூணு தடவை அவள் யார் என்று கேட்டால் மனம் அவர்களுக்கு ஒழுங்காக பதிலளிக்க தடமாறுகிறது. நாங்க வீட்டுக்கு போனோம்டா கடையில இருந்து முதலாவது பொக்கட் பைய பாக்குறது வந்து மனைவி மார்க்கு. என்ன கணவன் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறார், அதாவது எங்கட பொக்கட்டை பாக்குறது மனைவி மார்க்கு, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரெண்டாவது எங்கட கையில போன கைப்பையை கையில உள்ள பேக்க பாக்குறது பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் பாப்பாங்க. அந்த வீட்டுல வயது போன எங்கட உமா இருந்தா அந்த பொக்கட்டையும் பார்க்க மாட்டாங்க, கையையும் பார்க்க மாட்டாங்க, புள்ள தின்னாண்டு இறப்பையை பார்ப்பார். புள்ள தின்னாலாம் அவன் கல்யாணம் முடித்து மீசை தாடி வைத்து அவனும் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருப்பான். புள்ள நீ தின்னையா, என்னவாப்ப தின்னையா, இந்த கேள்வியை கேட்பவள் தான் தாய். ஆனால் அவளுக்கு ஒரு சாப்பாடு சமைச்சு ஒரு சுவையாக கொடுக்கிற நேரத்தில் அவளுக்கு அது விருப்பம் இல்லண்டா, எனக்கு இதை தின்ன கஷ்டமா இருக்கே, ஒமிட்டு வருது அல்லது ஏதோ ஒரு மாதிரி இருக்குண்டா. உடனே மனைவி சொல்றான், உங்களோட உண்மை என்னப்பா, உன்ன செஞ்சு கொடுத்தா ஆசைக்கு செஞ்சு கொடுத்தா தின்றாங்கல்ல, தட்டி போடுறாங்க, இது சரியா வராது. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதை நீ தின்பதில் ஏதாவது உடலில் ஒரு நோய் இருக்கும், அவளுக்கு விருப்பம் இல்லைண்டா, வேற ஒன்று செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனண்டா எங்கட பிள்ளைக்கு ஒரு நோயின்டா, எத்தனை டாக்டர்ட்ட போறோம், எத்தனை வைத்தியம் செய்யறோம், எத்தனை செலவுகள் செய்யறோம், என்னென்ன என்னென்ன தொழுகைகள், விவாதத்துகள், சதத்தாங்கள், தான தர்மங்கள், பதட்டங்கள், பயங்கள், என்னென்ன எல்லாம் செய்யறோம். அதே மாதிரி தான் எங்க உமாவும் அப்பாவும், அவங்க ஒன்றும் எங்களுக்கு எதிர்பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு நோயண்டா பெரிய பெரிய ஸ்பெஷாலிட்டிஸ்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணிமா, வாங்க உங்களுக்கு இவற்றை கொண்டு போறேன், எல்லாம் தேவையில்ல. இன்னைக்கு அதுவும் கூட பயங்கரமா தான் இருக்குது. டாக்டர் கூப்பிட்டு இருப்பாரு, இவர் வாட்டப்பள்ளியில இருப்பார், வாகனத்தோட வெஹிக்கிளோட வந்திருப்பார், அவர் வீலண்டோட வந்திருப்பார், உமா டக்குன்னு கூப்பிட்டு வாங்க, இங்க மிச்ச நேரம் இது எங்க சொந்த வீடு இல்ல, அங்க அவசரமா போகும், நின்று கொண்டு இருக்கலாம், அவருக்கு கொஞ்சம் அவசரமா கூட்டு, அவனுக்கு நடக்கவும் இயலாது, உட்காரவும் இயலாது, கல்லாடி மிகவும் கஷ்டத்தோட தான் வரணும். ஆனா இவர் போடுற அந்த சட்டம் அவளுக்கு மருந்து தேவையே இல்லை என்று போயிடும். இந்த தாய்க்கு மருந்தும் கோடிக்கணக்கான சொத்தும் காசு பணமும் தேவையில்லை. ரெண்டு வார்த்தை உமா கிட்ட போய் உட்காந்து உமாவை தனது தோல்ல சாய்ச்சு கொண்டு, உமா உங்களுக்கு ஒன்றும் இல்லம்மா, உங்களுக்கு நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கும் போது உங்களுக்கு என்னம்மா நோய், நீங்க எதுக்குமா பயப்படணும் என்று ரெண்டு தடவு அவனுக்கு தலைமுடிய தலைவி விட்டா போதும், இவங்களுக்கு கோடி கணக்கில் மருந்தெடுத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. வெண்குருதி அவங்களுக்கு அப்படியே ஊறு, ஏன்னா வெண்குருதி ஊறுகின்ற நேரத்துல தான் அல்லாஹ் அதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருக்கிறான். ரெண்டு வார்த்தை, இதுக்கு காசு பணம் தேவை, அன்போடு பரிவோடு அவங்கள்ட்ட ஒரு 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு நேரம் விட்டு பேசுகின்றோமா, காலை அமைத்து விடுகிறோமா, எத்தனை இரவுகள் எமக்காக தியாகம் செய்தார்கள். சில உம்மாமார் புள்ளட முன்னுக்கு அழுவ மாட்டாங்க, சில பிள்ளைகளுடைய பேச்சு வார்த்தைகள் முறைப்புகள் உருக்கி பார்க்கிற விதங்கள், சில உம்மாமார் என்ன செய்யறா ரூமுள்ளுக்கால போயிட்டு அழுவாங்க, தனியாக அழுவாங்க. ஏன் தெரியுமா, புள்ள முன்னுக்கு அழுவக்கூடாது. ஏன் அப்படி அழுவலா தெரியுமா, இந்த புள்ள ஏசி நான் புள்ள முன்னுக்கு அழுவிட்டான், புள்ள அழுதுட்டான்னு சொன்னால் அடே உமாவை நான் காரமா நடந்துகிட்டேனோ என்று புள்ள அழுதுருவானே என்று சொல்லி புள்ள முன்னுக்கு அழுவாம அடக்கி கொண்டு அறையில் அழுவார். இவர் தான் தாய், புள்ள அழுதிடக்கூடாது என்பதற்காக. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, அவங்களை எவ்வளவு நோகடிக்க முடியுமோ, எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளவு வார்த்தைகளாலும் செயல்பாடுகளாலும் இன்னைக்கு பார்க்கணும் சர்வ சாதாரணமாக இந்த பெற்றோர்களை இல்லாமாக்கி கொண்டிருக்கோம். பெரிய பொக்கிஷங்கள், பெரிய வைடூரியங்கள், பெரிய மாணிக்கங்கள், வீட்டுல உமா பாப்பா இருக்கிறது ஒரு பரக்கத், அவங்க இல்லாம போறது வீட்டுல ஒரு பரக்கத் இல்லாத நிலமா. சில நேரம் சொல்வார்கள் ஏசுறதுக்கு சரி, உமா பாப்பா இல்லாத நேரம் வீட்டுல வரும், வீட்டுக்கு போன இந்த நேரம் எங்க வாப்ப போன என்ன செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்ச இந்த நேரம் பேர பிள்ளைகளோட இப்படி வீட்டுல சத்தமோட தான் இருப்பா. சில காலம் வரும் வீட்டுல ஏசுறதுக்கு உமா இருக்க மாட்டா, ஏனண்டா உமா வாப்பா ஏசுறதுக்கும் வாப்பா இருக்க மாட்டார், ஏனண்டா வாப்பா வாப்பா. அப்படி ஒரு காலம் வருகின்ற பொழுது ஞானம் பிறக்கும், என்னண்டா வாப்பா இருந்திருந்தா இதை கேட்டிருக்கலாம், உமா இருந்திருந்தா இதை செஞ்சிருக்கலாம், காலம் கடந்து விட்டது, உமா வாப்பா இல்ல. இன்னைக்கு இப்படிதான் சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உமா வாப்பா எத்தனை காலம் எங்களோட இருக்க போறா, நாங்க எங்களை உம்மா அப்பா வளர்த்தாங்க எதுக்குண்டா, இந்த புள்ள நல்லா சீராக சமூகத்தில் சிறப்பாக கண்ணியமாக பட்டத்தோடு பதவியோடு மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக எவரு பெற்றோர்கள் எம்மை வளர்த்தார்கள். இப்ப வீட்டுல எங்க உமா அப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம், நாங்க எதுக்கு தெரியுமா வளர்க்கிறோம், எங்க உமாவுக்கு சாப்பாடு துணிமணி ஆடைகளை வாங்குறோம், அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. பெருநாள் வந்தா வாப்பாவுக்கு ஒரு சாரம் அல்லது ஒரு தேஜ், உமாவுக்கு ஒரு ஒயிர் சாரி, வயசுனால அது போதும் என்று நினைக்கிறோம். அது நாங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அல்ல. ஆனால் தனது பிள்ளைகளுக்கு அதாவது ஆயிரக்கணக்கில் உடுப்பு, ஆனால் அவர்கள் அவருக்கும் கூட உடுப்பு வாங்காம உடுப்பு வாங்க போற நேரத்திலையும் கூட காசு பணத்துல முன்ன பின்ன ஆகியிருந்தால் தனக்கு ஏதாவது கடைசியா வாங்குவோம் என்ற நிலையில வாப்பா போயிருப்பாரு. பிள்ளைகளோட பட்ஜெட்டை பார்த்தா புள்ள அதை ஆசைப்படுறான் இதை ஆசைப்படுறான் எல்லாம் விளக்கூட சொல்லுவாரு. எனக்கு வான நான் உடுத்து கழிச்சவன் உள்ளே கெடுங்க பரவாயில்ல என்று சொல்லி அதையும் தியாகம் செய்கின்ற ஒரு மனப்பாங்குதான் வாப்பா அல்லது உம்மா. இன்னைக்கு பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களுடைய நிலை இன்னைக்கு என்ன நடக்குது என்றால், வீட்டுல அவர்கள் இல்லாத நேரம் ஆகின்ற பொழுது கவலைப்படுறோம், அவர்களை யோசிக்கிறோம். இப்ப நாங்க அவங்களை எப்படி எதுக்காக வளர்க்கிறோம் என்றா, எவங்க எங்கெல்லாம் வளர்த்தாங்க, கண்ணியமாக ஆகணும், ஒரு உயர் பதவியில புள்ள வரணும். நாங்க வளர்க்கிறோம் என்ன தெரியுமா, மௌத்தா போக்காட்டியும் இருக்கட்டும். அவங்க மௌத்தா போக்காட்டி எங்க போடுறது, அவங்கள இதைய பெற்றுட்டாங்களே மௌத்தா போக்காட்டியும் ஏதோ சாப்பாடு கொடுப்போம், மௌத்தா போக்காட்டியும் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல இருக்கட்டும், மௌத்தா போக்காட்டியும் இந்த உடுப்புகளை வாங்கி கொடுப்போம் என்று மௌத்துக்காக வேண்டி மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த உண்மை அப்ப எங்களுக்கு அப்படி செய்யல, நாங்க நல்லா இருக்கணும் என்றதுக்காக செய்தார்களே. உலகத்தின் விதி இயற்கையின் நிதி என்ற அடிப்படையில நாங்க போய் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்றான், ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், உம்மா மௌத்து, உம்மா மௌத்துக்கு பின்னால இவர் சரியான மாதிரி அழுகிறார். உம்மா அழுகிறாரு அழுகிறார் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க கட்மையில யோசிச்சு பார்ப்போம், எங்கட உம்மாட ஜனாத்தா சிலர் ஜனமும் அப்ப உம்மா மௌத்தா இருப்பாங்க, அல்லது வாப்பா மௌத்து, அல்லது ரெண்டு பேர் மௌத்து, அல்லது ரெண்டுல ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாளைக்கு அவங்க மௌத்தா போகத்தான் போறாங்க. அந்த உம்மோட ஜனாசா வீட்டுல வாசப்படியில் அல்லது வீட்டுல அடிக்கழுவிட்டு வச்சிருப்பாங்க, எங்களுக்கு உமாவை பார்க்கல பெத்த தாய். அந்த நேரம் கற்பனை பண்ணி பார்ப்போம், எங்களை அடிக்கடி பார்த்த, எங்களை தூக்கி கொஞ்சிய அந்த பார்த்த கண்கள் அன்றைக்கு மூடி இருக்கும், ஜனாசாவினுடைய அன்று மூடித்தான் இருக்கும். அது போல அவங்களை எங்களுக்கு பார்க்கலாம், எங்களை அடிக்கடி பெயர் சொல்லி கூப்பிட்ட, முகம்மது என்று மகன் என்று வாப்பா என்று சொல்லி கூப்பிட்டு அந்த வாய்கள் நாடிக்கட்டு போட்டு அடங்கிறோம். நாங்க உம்மா என்று கூப்பிட்ட உடனே மகன் என்று செவிசாய்க்கிற காதுகள் அன்று எவ்வளவு கதறினாலும் அப்படியே தங்கமித்து அடங்கி போயிருக்கும். எம்மை தூக்கி கொஞ்சிய கைகள் அப்படியே என்ன செய்திருக்கும் என்றா, தக்பீருடைய நிலைமையில வச்சிருப்பாங்க. எங்களுக்கு நடைபடக்கி அந்த கால்கள் அங்கு சங்கமித்து, அதாவது ஒன்றோடு ஒன்று அங்கு ஜனாதாவாக இருக்கும். எங்களுக்கு பிஞ்சி முத்தங்கள், அன்பு முத்தங்கள் கொடுத்த உதடுகள் ஒன்றும் அறியாத நிலையில் இருக்கும். இந்த நிலையில நாங்க உம்மா என்று சொல்லி வாப்பாண்டு சொல்லி அவருக்கு இது செய்யணும் அது செய்யணும் என்றெல்லாம் கத்தி பெரட்டி எதை செய்ய நினைச்சாலும் ஒன்றும் அங்க அவங்களுக்கு நடக்க போறது இல்லை. காலம் முடிஞ்சிருக்கு, உயிரோடு இருக்க போல பரிவோடு பாக்குறதுக்கு நேரம் இல்லை. உயிரோடு இருக்கும் போது பரிவோடு அவங்க பேசுவதற்கு செவிசாய்க்க காது இடம் கொடுக்கல். தொலைபேசிக்கு கொடுக்கின்றேன் தொலைபேசி என்று சொல்கிறோம் என்றா, அது தொலைபேசி அல்ல, அது ஒரு தொல்லைபேசி. அதுக்கு கொடுக்கின்ற நேரம் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்துல ஒரு 8-9 மணித்தியாலம் கொடுக்கிறோம் என்றா, உம்மாவுக்காக வாப்பாவுக்காக ஒரு 10 நிமிஷம் செலவழிக்க கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்ல, பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா முழு நேரமும் எங்களை தூக்கி தாளாட்டி வளர்த்தாங்க, எங்களுக்கு அவங்களோட பேச நேரம் இல்லை. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் ஒரு மனிதர் அப்படி உம்மா மௌத்தா போனைக்கு இப்படி பார்த்து அழுகிறார், உம்மோட கண்ணை பாக்குறாரு, உதடை பாக்குறாரு, காதை பாக்குறாரு, கையை பாக்குறாரு, அழுது கொண்டே இருக்கிறார். ஒரு நபர் வந்து கேக்குறாரு, ஏன் வாப்பா நீங்க எல்லாத்திட உமாவும் மௌத்தா போறீங்களே, நீங்க இப்படி அழுகுறீங்க, இன்னும் இது இப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் உடுங்க, அப்படித்தான் உலகம் என்று சொல்லி அவர் சொன்னாராம், நான் அதுக்கு அழகல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவர்க்கம் தாய்மார்கள் அன்னைகளின் பாதங்களுக்கு கீழே இருக்குது சொல்லி. எனக்கு சொர்க்கத்துக்கு போற ஒரு வழி இருந்துச்சு. என்ன வழி தெரியுமா? இந்த உம்மாவுக்கு நல்லுபகாரம் நல்லது செஞ்சு சொர்க்கத்தை நான் போயிட்டு இருக்கலாம். எனக்கு அந்த கதவு இன்றைக்கு மூடப்பட்டிருக்கு. அந்த கதவை மூடியாச்சு அல்லாஹ். இனிமே நான் யாருக்கு பணிவிடை செய்வேன்? எப்படி சுவர்க்கம் போவேன்? ஏனென்றால் எந்த தொழுகையால சுவர்க்கம் போறது என்றது உத்தரவாதம் இல்லையே. எந்த தொழுகை தொழுகையா இருக்காது எனக்கே தெரியாது. எந்த நோன்பால குரானால திலாவத் சதக்கால சக்காத்தால உத்தரவாதம் அளிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இந்த உம்மா இருந்தாங்களே, அவங்களோட மனசு வெளிற மாதிரி நான் நடந்திருந்தால் சுவர்க்கம் கிடைச்சிருக்குமே. அந்த கதவு எனக்கு மூடிருச்சே, அதை நினைத்து அழுகிறேன் என்று மனிதர் சொன்னார். இன்னைக்கு பாக்குறோம் அதுதான் நடக்குது. உமாவாப்பா மௌத்தா பூனைக்கு சொர்க்கத்துல எங்களுக்கு இருக்கிற கதவு அந்த ஒரு வாய் சொர்க்கத்துக்கு போற வல பல வழிகள் ஒரு வழி மூடியாச்சு. இப்ப யோசிக்கிறோம் வெள்ளம் வந்துருச்சு அணை கட்டுற மாதிரி இப்ப எல்லாம் போயிட்டுருச்சு. அதனால அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுவர்க்கம் என்பது தாயின் பாதத்துக்கு கீழே மாதிரி அவர்களுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், பொருத்தம் ரிலல் வாலிதைன், அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வோட கோபமும் கூட பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கு. யார் பெற்றோருடைய உள்ளங்களை மனசளவுல லேசா மிச்சம் பெருசா இல்ல, குர்ஆன்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உஃபின் என்று சொன்னான், இந்த வார்த்தையால அவங்க மனசு நொந்திருந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து விட்டான். எத்தனை ஹஜ்ஜிகள், எத்தனை தஹஜ்ஜத்துகள், ஒன்னும் நடக்காது. ஜுரைஜ் என்ற பெரிய ஆபிதுடைய சம்பவம் எங்களுக்கு இதுக்கு பெரிய முன்மாதிரி. ஜுரைஜ் என்ற பெரிய வணக்கத்தால் தொழுது கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார். உம்மா வாராங்க, உம்மா வந்து யா ஜுரைஜ் என்று கூப்பிடுறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் சொல்றாரு, அல்லாஹும்ம உம்மி வ தலாத்தி, ரப்பே நான் தொழுக வேற தொழுகையில இருக்கிற உம்மா வேற கூப்பிடுறாங்க, உம்மா வேற கூப்பிடுறாங்க. இவருக்கு தொழுகை உடல்ல தொழுது முடிக்கிறார். இன்னொரு நாள் வார, யா ஜுரைஜ் என்னமோ தேவைக்கு வாராங்க. அப்பையும் யா அல்லாஹ் அல்லாஹும்ம உம்மி வ தலாத்தி, உம்மா வேற வந்திருக்கிறாங்க, தொழுக வேற தொழுகதான் ரப்பு தான். நாங்க நினைப்போம் இன்னும் தக்குவாட இவருக்கு என்ன ஒரு பக்குவம் இவருக்கு, உமாவெல்லாம் தூசி இவர் தொழுகண்டு வந்துட்டா. நாங்கள் நினைப்போம் மூணாவது தடவை வாராங்க, யா ஜுரைஜ் சொல்றாங்க, அல்லாஹும இன்னி அல்லாஹும உம்மி வ தலாத்தி, உம்மா லானத் செஞ்சுட்டு போனாங்க. யா அல்லாஹ், அவங்க என்ன நோக்கி என்னத்துக்கு வந்தாங்கன்னு தெரியா. ஒரு தாய் தனது பிள்ளைய சாபமிட மாட்டா, ஆனாலும் நிர்பந்த அடிப்படையில உம்மா சொல்றாங்க. இன்னமோ நிர்பந்த காரணம், இவர் ஒரு விபச்சார பெண்மணியை காமிக்காம மௌத்தாக்கிறதையாக ஒரு பெரிய வணக்கசாலி. கடைசியில் அவருடைய கடைசி நிலைமை எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், அவருடைய கடைசி நிலைமை எப்படி என்றால், அந்த ஊர்ல மிகப்பெரிய பிரபலியமான ஒரு விபச்சாரி பெண்மணி. அவர் செய்யற அந்த ஊர் மக்கள் சொல்றார், இந்த ஆபித நீங்க நாடினால் நான் வழிகெடுத்து காமிக்கிறேன். அல்லாட ஏற்பாடு, எல்லாம் ஏற்பாடுகள். என்ன நடக்குது? சரி முடியுமாண்டா, நீ வணக்க அந்த வணக்கசாலையை வழிகெடுத்துப்பார். வழிகெடுக்கிற முயற்சி செய்கிறாள், அந்த ஆபித் அசைந்து கொடுக்கிறார் இல்லை, அவ்வளவு பக்குவம் தக்குவா பேணுதல். உடனே அந்த பெண்மணி முடிவு செய்யறா என்னென்றால், இந்த ஆபித பழிவாங்கணும், ஏதாவது செய்யணும். என்ன செய்யறாள்? ஒரு ஆட்டு இடையனோடு மோசமான தகாத உறவு ஏற்படுத்தி குழந்தையொன்றையும் பெற்றெடுக்கிறார். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறோம், குழந்தையை பெற்றெடுக்கிறார். குழந்தையை பெற்றெடுத்த மக்கள் கேட்கிறாங்க, இந்த குழந்தை எப்படி வந்துச்சு உனக்கு? சொல்றாங்க, இது இது வந்து மின் ஜுரைஜ், ஜுரைஜின் மூலம் வந்தது. பொய்ய சொல்றா? இப்ப மக்கள் எல்லாம் கோபம், இப்படிப்பட்ட ஆபித், இப்படி வணக்கசாலி சொல்றவர், இவ்வளவு மோசமா, ஊரெல்லாம் சேர்ந்து அவரை தாக்கி அடிக்கிறாங்க. ஜுரைஜ் சொல்றார், கொஞ்சம் பொறுங்க, அந்த குழந்தையை நீங்கள் கூட்டிட்டு வாங்க. தொட்டிலே பேசிய மூன்று குழந்தைகள் இருக்கிறது, ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று அஸ்ஹாபுல் உஹ்தூதுல வார அந்த நெருப்பிலே போடுகின்ற நேரம் பேசிய குழந்தை, மூணாவது குழந்தை இந்த ஜுரைஜ் என்ற இந்த சம்பவத்தில் வருகின்ற குழந்தை. அந்த பெண்மணி குழந்தை வாங்கி ஜுரைஜ் என்ன செய்கிறார், வயிற்று தடவி சொல்றார், மன் அபூக்க, மன் அபூக்க, உனது வாப்பா யார்? அந்த குழந்தை பேசுது எப்படி என்றா, எந்த வாப்பா இந்த ஆட்டு இதயன்னு சொல்லி. இன்னைக்கு சப்ஜெக்ட் விளங்கப்படுத்தும் போது விரிவுரையாளர்கள் விளங்கப்படுத்துறாங்க, இவருக்கே இப்படி பயங்கரமான ஒரு மோசமான நிலை வந்துச்சுடா, உம்மா கூப்பிட்டதுக்கு என்ன மாண்டு கேட்காத ஒரே ஒரு வார்த்தை, என்ன மாண்டு கேட்கல, அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. பெருசா தண்டை பிடிக்கல, அடிக்கல, ஏசல்ல, உருக்கல்ல, முறைக்கல்ல, மனைவியை முதன்மைப்படுத்தல, குழந்தைகளை முதன்மைப்படுத்தல, உம்மா கூப்பிட்டதுக்கு என்னண்டு கேட்கல, அவ்வளவுதான். இவருடைய மோசமான முடிவு, இதே போல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. மூன்று நகர்கள் ஒரு மலை பிரதேசத்துல சுரங்கத்திலே மாட்டிக்கொண்டு அந்த சம்பவத்தை சொல்லும் போது அதுல ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துறாங்க. மூன்று நபர்களும் குகைக்குள்ள மாட்டிக்கொண்டாங்க, கல்வி அடப்பட்டுச்சு, இப்ப வெளியே வாரது கஷ்டம். இந்த நேரம் சொல்லப்படுது, மூணு பேரும் உங்களோட சாலிஹான அமல்களை வச்சு துவா செஞ்சுக்கோங்க. அதுல ஒரு துவா தான், யா அல்லாஹ், எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம், இது கதையல்ல கற்பனை அல்ல, யதார்த்தமாக வரலாறுகள்ல நடந்த உண்மை சம்பவத்தை எடுத்து வைக்கிறாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ற, யார சொல்ற, எனக்கு உம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்தாங்க, மனைவி இருந்தா, பிள்ளைகள் இருந்தாங்க, இந்த தொழில் ஆடை மேய்ச்சி அதுல உள்ள பாலை கறந்து உம்மா அப்பாவுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான், அதுக்கப்புறம் தான் இந்த மனைவி இந்த பிள்ளை. ஒரு நாளும் அப்படி நடந்துச்சு. ஒரு நாள் தூர பிரதேசத்திலிருந்து வரும்போது உம்மா வாப்பா தூங்கிட்டாங்க, பார்த்து பார்த்து பட்டியல தூங்கிட்டாங்க. நான் அந்த பாலை வச்சுக்கொண்டு எதுவரைக்கும் இருந்தேன், புள்ளையும் அழுகிறா, எங்களுக்கு என்ன நினைக்கும், பச்சிருங்க எடுமையா வெள்ளனை கொடுங்கப்பா, பரவாயில்ல தூங்கினதுக்கு என்ன செய்ய, இப்ப குடிக்கலுமா, ரெண்டுக்கு இருப்போம். அவர் என்ன செய்யறார் என்றால், தலை மாட்டுக்கு கீழே விடிய 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 ஹத்தல் ஃபஜ்ர் சுபஹுக்கு வரை காட்டியும் இருக்கிறாரு, புள்ளையும் அழுது, புள்ளை அழுது தூங்கிருச்சு. யா அல்லாஹ், இத உந்த பொருத்தத்துக்காக இந்த உம்மா வாப்பாவுக்கு செஞ்சேன். அந்த பெரும் பாறையையும் அல்லாஹ் ஹட்டினான். இது பதுவாவுக்குரிய விஷயமும் தான். இதே அமைப்புல மிம்பர் மேடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று ஆமீன் சொன்ன ஒரு பயங்கரமான பதுவா, அதுக்கு ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. அதுல நிறைய பதுவா, மூணு பதுவால அன்பு நபி மீது சலவாத்து சொல்லி சலாம் சொல்லாதவர்கள், சலவாத்து சொல்லாதவர்கள் நாட்டம் அடையட்டும். மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர் பதுவாவுக்கு அன்பு நபி சையதுல் முர்சலி இமாமுல் முத்தகீன் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அன்பு நபி எதையும் யோசிக்கல, நேரடி ஆமீன் என்று சொன்னார்கள். அதுல ஒரு பதுவா தான், யார் பெற்றோர்கள் இருந்து, பெற்றோர்கள் இருந்து அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து பதுவாவுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க என்று சொன்னால் நாங்க யோசிக்கணும், எவ்வளவு பெரிய பதுவா. எனவே வாழ்கின்ற காலத்தில் அந்த எங்களுடைய பொக்கிஷங்களுக்கு குறைஞ்சபட்சம் துவா அதை செய்வோமாக. அல்லாஹ் குர்ஆன்ல அதான் கடைசியா சொல்லி முடிக்கிறான், வக்குர் ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி தகீரா. யாரா சின்ன வயசுல எங்களை எப்படி பராமரிச்சாங்களோ, யாருலா எப்படி பாதுகாத்தார்களோ, அது மாதிரி அவர்களை நீ வளர்ப்பாயாக. சொல்லப்படுது இதுக்கு விளக்கம் எப்படி என்றா, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒருத்தன் அஞ்சு நாளைக்கு செஞ்சுட்டான், ஐந்து தடவை செஞ்சுட்டான், ஐந்து தொழுகையை, அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவன் ஆகுவான். பெற்றோருக்கு நன்றி செலுத்துபவனாக இவன் ஆகணும் என்றால் ஐந்து தடவைகள், ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால அவங்களுக்காக இந்த ஒரு துவாவை செய்யணும். யா அல்லாஹ், அரபுல தெரியாது, யா அல்லாஹ், சின்னத்துல எப்படி எங்க உம்மா அப்பா என்ன பராமரிச்சாங்களோ அது மாதிரி அவர்களை பராமரிப்பாயாக. எனவே யா அல்லாஹ், இருக்கின்ற நாம் எமது பெற்றோர்களை கண்ணியமாகவும் மரியாதையாகவும் சிறப்பாகவும் நடப்பது நடத்துவதற்கு உதவி செய்வாயாக. யாழ வாழ்கிற காலத்தில் எங்கள் உம்மா அப்போட மோசமா நடந்திருப்போம் யாழ்லாம், கடினமான வார்த்தைகளை பேசியிருப்போம் யாழ்லாம், தெரியாத தனத்துல அவங்கள முறைச்சு பார்த்திருப்போம் யாழ்லாம், சில மோசமான வார்த்தைகளால திட்டிருப்போம் யாழ்லாம், மனசு நொந்திருப்பாங்க யாழ்லாம்.